भक्तिं भवदेनै सुखी नमो विष्णुपदाय विष्णुकाय बोले
समाधि भक्ति देवानंद स्वामी नमस्ते सर्वदेवे गौरवाणि प्रकारिणि निर्विशेष सुनिहानि काकांतरेशनारि जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत
உனக்கு எப்படி நான் சாக வரணும் வேறதா கேளுன்னு உனேன் இன்னைக்கு சுத்தி காலிக்கணும் மக்களுக்கு. எனக்கு மனுஷ நாடியோ உருவத்து நாடியோ சாவுடா உயிர் உள்ள லோகம் இல்லாத லோகம் கிடையாது. பகல்லையோ இரவுலையோ சாவு கிடையாது. நீர்லையோ நெருப்புலையோ எனக்கு சாவு கிடையாது. வீட்டுக்கு அரண்மனை உள்ளேயோ வெளியேவோ சாவு கிடையாது. அதனாடி கண்டிஷன் எல்லா கண்டிஷனும் போட்டு படத்தை கேட்கிறார் பிரம்மா எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாடிக்கிறார். ஆனாடி இன்னைக்கு சிவா கண்டிக்கணும் இது பண்ணணும்னா பிரம்மாவோட வார்த்தையும் காப்பாற்றணும். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை பொய்யாக இருந்தார். ஆனாடி பிரம்மா கேட்ட வரத்தோட கொடுத்த வரத்தோட அவ்வளவு கண்டிஷனை அந்த பக்தரன் சொன்ன அவ்வளவு வரங்களையும் திருப்தி பண்ணி இந்த அவதாரம் பண்றாங்க. மனுஷனாவும் மிருகமா இல்லாம நரசிம்மா தலை வந்து சிம்மமா உடம்பு மனிதனாகும். அதே மாதிரி நீட்டை நெருப்பிலே ஆயுதம் இல்லாம வரல் மாதிரி போகுது நகத்து மாதிரி போடுறாங்க. பூமியிலே ஆகாயத்தில் இல்லாமல் கேட்குறான் அது ஒரு வரம். அதனால மடியில் வச்சுருக்கான் மடியில் வச்சு பூமிங்கிற ஆகாயம் வச்சான் மடியில் வைக்கிறாரு. அரண்மனை உள்ளோ வெளியோ இல்லாமல் படியில் வச்சிருக்காங்க. இரவோ பகலோ இல்லாத சந்தியா நேரம் இந்த நேரம் இரவோ பகலும் கடக்கிற நேரம். இத்தனை பிரம்மா கொடுத்த வரத்தையும் திருப்தி பண்ணி அதுக்காக இல்லைன்னா பிரம்மா கொடுத்த வார்த்தை பொய்யாயிடும். அதே சமயம் ரெண்டு விஷயமும் தண்டிக்கணும் பிரகலாதனை காப்பாற்றணும். பிரகலாதனை காப்பாற்றணும் பிரகலாதர் வார்த்தையும் காப்பாற்றுறாரு. ஏன்னா ரெண்டு விஷயம் கோபத்தில் கடந்த பூமில் இருக்காரான்னு கேட்குறாரு. பிரகலாதர் ஆமான்னு சொல்லிட்டார். அதனால பிரகலாதருக்கு ஒரு பக்தர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டீரணும் அதனால அந்த தூண்லேருந்து வெடித்து வர்றாரு. அந்த வகையில் பகவான் வந்து வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக வேண்டி பகவான்கிட்ட வந்து பிரகலாதர் வார்த்தையை காப்பாற்றுறார். பகவான் வந்து கிருஷ்ணன் வந்து கிருஷ்ண அவதாரம் பல விசேஷம். இதே மாதிரி கிருஷ்ண அவதாரத்தில் மூணாம் நாள் யுத்தமாக என்னமோ ரொம்ப கொடூரமான யுத்தம் பீஷ்மன் வந்து சபதம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி என்ன சபதம் பண்ணார் ஒன்று வந்து கிருஷ்ணரை வந்து அவர் பண்ண சத்தியத்தை மீற வைப்பேன் இல்லைன்னா அர்ஜுனன் சொல்லுவேன். இந்த சத்தியம் பண்ணது பீஷ்மர் பீஷ்மரும் பக்தர் மகா ஜனங்களில் ஒருத்தர். இன்னொரு பக்கம் அர்ஜுனன் பகவானோட உற்ற தோழர் அவரையும் காப்பாற்றும் கிருஷ்ணர் இக்கட்டான நிலைமை. ஒரு பக்கம் பக்தர் இன்னொரு பக்கம் உற்ற தோழர். பக்தர் இப்படி சபதம் பண்ணிட்டார் அவர் சபதத்தையும் இங்கே நிறைவேற்றணும் தன்னுடைய தோழனையும் காப்பாற்றணும். கொடூரமான போர் எல்லாரும் அழிச்சு தள்ளுறாரு. அர்ஜுனனும் தன்னுடைய பிதாமகர் குருன்ற பாவத்தில் முழு மனசோட சண்டை போடுது. கிருஷ்ணன் வந்து சூழ்நிலையை பார்க்குறாரு பீஷ்மரை அழிச்சிருவார் போல இருக்கு. ஆனால் என் பக்தனை நண்பனை காப்பாற்றணும் அதே மாதிரி அவர் வாக்கையும் காப்பாற்றணும். ஆனால் ஏன் சத்தியம் போனால் போகுதுன்னு சொல்லிட்டு அவர் தாசத்தியத்தை கையில் விட்டு இறங்கி அந்த படம் இல்லை இறங்கி ஓடுவார். தேச்சக்கரத்தை தூக்கிட்டு பீஷ்மரை கொல்ல போவார். பீஷ்மரன் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஆயுதத்துக்கு கீழே போட்டு ராமர்கன்னா வா உகையால் சார்த்தா எனக்கு பாக்கியம் இதுக்கு தானே காத்துட்டு இருக்கேன் வான்னு சொல்கிறாரு. அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் காலை பிடிச்சி கெஞ்சுறாரு இல்லை நீ தயசுது வா நான் சண்டை ஒழுங்காக போடுறேன் நீ இப்போ சத்தியத்தை மயிராவே. ஆனால் பீஷ்மர் சார் எதுவுமே நீ சத்தியத்தை மீட்டு ஆயுதத்தை எடுத்துட்டு வந்துட்டேன் அது போதும். அதனாடி அன்னைக்கு அர்ஜுனனும் பழச்சான் பீஷ்மர் சத்தியமும் பழச்சு பீஷ்மர். இந்த மாதிரி சமயத்துல பக்தர்கள் வந்து குறைபாடுகளோட ஏதாவது சத்தியம் பண்ணிட்டாலும் ஏதோ வரம் கொடுத்துட்டாலும் ஏதோ பண்ணாலும் பகவான் வந்து ஏதாவது கஷ்டப்பட்டு அந்த சத்தியத்தை நிறைவேற்றுறார். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. லட்சுமா உதாரணத்தையும் பகவான் வந்து பிரம்மா மனம் போல கொடுத்த வார்த்தை நிறைவேற்றணுன்றதுக்காண்டி இந்த அவதாரம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாம நம்ம பிரபுபாதா வந்து நரசிம்மர் வழிபாடு வந்து இஸ்கான்ல வந்த ஒரு வரலாறு எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒருத்தர நிறைய பேர் என்கிட்ட இந்த கேள்வி கேட்டான், எத்தனையோ அவதாரங்கள் இருக்கையில கிருஷ்ணருக்கும் பலராமர் ராதாகிருஷ்ண பலராமர் கடத்து இம்மீடியட்டா நரசிம்மருக்கே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த வழிபாடு. காரணம் வந்து இதோட வரலாறு வந்து பிரபுபாதா 1965 அமெரிக்கா போனப்ப 70 வயசு ஏற்கனவே உடம்புல அவ்வளோ ஹெல்த்தி பாடி கிடையாது, ரெண்டு ஹார்ட் அட்டாக் அவ்வளோதான் சரக்கப்பட போனாரு. அங்க போய் ப்ரீச்சிங் பீக்ல பிக்கப் ஆகி ஒரு 10-15 சீடர்கள் இருக்காங்க 6-7 மாசம். அந்த நேரத்தில் அவருக்கு பக்கவாரமா பேரலைஸ் அட்டாக் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு யூஎஸ்ல. அவருக்கு ஹாஸ்பிட்டலும் பிடிக்காது, வெளியே வர பார்க்குறாரு. பக்தர்கள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் இன்னும் கவர முடியாத பிள்ளைங்களாகத்தான் இருக்கோம், எங்கள் பக்தியில் நாங்கள் பக்குவப்படலை, நாங்கள் ஸ்டெபிளைஸ் ஆகலை, நாங்கள் இதாகலை, எங்களுக்கு கொஞ்சம் நாள் நீங்கள் இருந்து எங்களுக்கு வழிகாட்டி எங்களை திடப்படுத்திட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அப்போ பிரபுபாதா நான் பகவான்கிட்ட எதையுமே கேட்கறது இல்லை, நீங்கள் வேணாம் இந்த பிரார்த்தனை வந்து பகவான்கிட்ட கேட்குற, என்னோட குரு வந்து எங்களோட குரு இன்னும் கொஞ்ச நாள் இருந்து அவர் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் பாக்கி இருக்கு, அதெல்லாம் செஞ்சுட்டு போகணும்னு நீங்கள் வேணாம் வேண்டிக்கோங்க நரசிம்மர். ஏன்னா நரசிம்மர் வந்து பக்தர்களுக்கு வந்து இருக்கிற மிகப்பெரிய விக்னம் வந்து பக்திக்கு தடை. சாதாரணமாக பக்தர்களுக்கு வந்து எத்தனையோ தடைகள் இருக்கலாம், உடம்பு தடை மனத்தடை, பக்திக்கு தடை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கும் வேண்டிக்கணும். அன்னைக்கு அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொடுத்தாங்க, அனுத்தே நரசிம்மாயா பிரலாதலாதராய் கன்யா காட்சி போகும் நரசிம்மரா நமஸ்காரம். இது வந்து புராணம், எந்த புராணம் மரணிச்சாலும் புராணத்தில் உள்ள அன்னையிலேருந்து பக்தர்கள் வழிபட்டு அதுக்கப்புறம் 10 வருஷம் இருந்து அவர் திருப்பி அவர் சேவையை முடிச்சுட்டு போனார். அந்த மாதிரி நரசிம்மர் வந்து பக்தர்கள் பக்தி சேவை செய்ய பெரும் தடையாக இருக்கும்போது, மனம் சஞ்சலிக்கும் போதோ, உடல் பக்தி சேவைக்கு உறுதுணை தராத போதோ பக்தர்கள் வந்து பகவானை வேண்டதை எழுது. நம்ம எல்லாரும் கண்ணாடி இஸ்கான் வந்து பிரபுபாதா இன்ஸ்ட்ரக்ஷன் படி பக்தர்கள் வந்து தங்கள் பக்தி சேவை தடையில்லாமல் அதுக்கு உடலும் மனமும் ஒத்துழைக்கிறதுக்கு நரசிம்மர் வேண்டிக்கிறார். ஏன்னா நம்ம இன்னும் உடல்லிருந்து விடுபட்ட ஆத்மா கிடையாது, உடல் உணர்வு உள்ள ஆத்மா தான். அதனால உடல் ஒத்துழைச்சாதான் நம்ம வந்து பக்தி சேவை செய்ய முடியும், பகவானை நினைக்கிறது. உடம்பெல்லாம் வேதனையாக இருக்கும்போது பகவானை நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், விரதம் இருக்கணும், எத்தனை பேருக்கு தலைக்கிறது. ஆனால் பகவான் கருணை நாடி நினைச்சு பார்க்காதவங்களாம் இது வரைக்கும் விரதம் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தடையும் முடியுமா, சில பேர் சொல்லுவாங்க முடியுமா முடியுமான்னு யோசிப்போம், ஆனால் முடிச்சிருவோம் பகவான். சாதாரணமாக ஒரு நேரம் காலையில் சாப்பிடலாம் சுண்டி விழுந்துருவோம், நம்ம 3 நேரம் சாப்பிடாம தண்ணியும் குடிக்காம இருந்தாலும் பகவான் கருணை நாடி பலம் கிடைக்கும். அந்த வகையில் நரசிம்மர் வந்து பக்தி சேவையில் உடம்புக்கும் பலம் தர்றாரு, அதை விட மனசுக்கு. ஏன்னா கலியுகத்தில் வந்து மனம் சதா சஞ்சலமாக அப்படியே ஒரு இடத்துல மனம் நிற்காது. செஞ்சலத்தி மன கிருஷ்ணான்னு சொல்கிறார் கிருஷ்ணன் கிட்டா அர்ஜுனன், சஞ்சலம் எந்நேரம் சஞ்சலம்னா அலபாய் ஒரு இடத்துல நினைச்சிருக்காரு. ஒரு சின்ன குழந்தைக்கு மனசு எப்படி நினைக்காதோ நிமிஷத்துக்கு நிமிஷம் மனம் மாறுற மாதிரி இந்த கலியுகத்தில் வந்து மனம் மாறும். அந்த பக்தர்கள் கோயிலில் இருக்கையில் அமைதியாக இருக்கும், கோயிலை விட்டு வெளியே போனவனே மனம் வந்து ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அலபாய். இதே மனம் தான் கோயிலுக்கு வந்த மனம் தான் வெளியே போய் இருக்காங்கன்னு நமக்கு சந்தேகமாகும். அந்த வகையில் மனசையும் திடப்படுத்துறதுக்கும் இந்த நரசிம்மர் வந்து ரொம்ப பலம் தரக்கூடிய ஒரு அதனாடி பகவான் வந்து இன்னொரு அவசியம் விசேஷம் என்னன்னு நரசிம்மர் கூப்பிட்டவனே வந்தார். பிரகலாத கூப்பிட்டவனே இல்லை இருக்காரவனே, ஆக்சுவலாக பிரகலாத கூப்பிட்டக்கா வரல, ரணியகிருஷ்ணன் கூப்பிட்டாக்கா வந்தார். இந்த தூண்ல இருந்தா வர சொல்லுன்றாரு. உடனே பிரகலாதர் வந்து இருக்காரவனே இந்த தூணை கதையால் அடிக்கடி எட்டி உதைக்கிறார், அதுல இருந்து வெளியே வர. அந்த வகையிலையும் பகவான் வந்து நம்முடைய ரொம்ப கஷ்டமான நிலையில பக்திக்கு உடலோ பக்திக்கு உறுதுணை இல்லாதவோ சிரமப்படும்போது நடுமாறும்போது தள்ளாடும்போது உடலோ மனமோ தள்ளாடும்போது பக்திக்கு உறுதுணையும் வராது. அதுக்கான பின்னாடி பகவான் நரசிம்மர் அவதாரம் வந்து ரொம்ப விசேஷமாக பக்தர்கள் நாடி கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் பிரம்மசன்னிதால வந்து சொல்லப்பட்டுள்ளது என்னன்னு இப்போ படித்த அபிஷேகம் நடக்கும்போது நம்ம சாதாரணமாக வாழ்க்கையில் வந்து கணேஷருக்கு வந்து விஜயந்திக்கிற தன்மை இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் கணேஷர் வந்து நரசிம்மரோட பாதங்களை தலையில் எழுதிட்டுருக்கார். எத் பாத பள்ளமும் அனாதிராக, பகவானோட பாதத்தை யாரோட பாதத்தை கணாதிராஜான கணேசர் ஏந்திட்டு இருக்காரா? விக்னான் விகந்தும் அலமஷ்ய, எல்லா விக்னங்களையும் தீர்க்கிற பவர் அவருக்கு கிடைச்சது. ஜெகத்ரேச கோவிந்தம் ஆதி புருஷம் சமானம் பண்ணார். எல்லா விக்னங்களையும் தீர்க்கிற வந்து நரசிம்மர் பாதங்கள் எழுதி, அந்த வகையிலையும் நரசிம்மர் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான அவராக. அதனால நம்ம வந்து பக்தர்கள் வந்து சுலபமாக நம்ம பக்தி வாழ்க்கையில் உள்ள தடங்களில் நீக்கிறதுக்கும், அதே சமயத்தில் உடலாலே மனசாலே வர தடங்களில் நீக்கிறதுக்கும் நரசிம்மர் வழிபடுறது சுலபமானது. பகவான் கிருஷ்ணர் வந்து எல்லா வகையிலும் உயர்வானான். அவருடைய சிறப்பு அம்சமாக எமர்ஜென்சிக்கு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி நரசிம்மர் வந்து ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி விக்னான் விகந்தும் அலமசிய ஜெகத்ரயச, விக்னங்களை தீர்க்கிறதில் வரமாறி அடிபடும். இன்னைக்கு நரசிம்மாவதாரம் வந்து இந்த சத்யா நேரம் இரவும் பவனும் சேர்ற நேரம் நடந்த மாதிரி இந்த நேரத்தில் அபிஷேகம் பண்ணி வழிபடும். அது மட்டும் இல்லாமல் பகவானை நினைவு கூறுறதுக்கும் சில பிரகலாத மகாராஜா வந்து அவருடைய சின்ன வயசில் அஞ்சு வயசு சிறுவ நாட்கையிலேயே அசுர குழந்தைகளையெல்லாம் சேர்த்து சில உபதேசங்கள் செய்கிறாரு. அஞ்சு வயசு குழந்தை சில உபதேசங்கள், ஏன்னா தாயோட கர்ப்பத்தில் இருக்கையில் நாரதர் சொன்ன உபதேசத்தை தாய்க்கு சொன்னதை இவரும் கர்ப்பத்துக்குள்ள வந்தே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தாய் வந்து பிள்ளையை ஜனித்தவனே உலக வாழ்க்கையில் மூலி மறந்து போயிட்டாங்க, ஆனால் பிரகலாதர் வந்து நினைவு வச்சுருக்காங்க. அதை பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் அலங்காரமும் நைவேத்தியம் முடிஞ்சவனே ஆர்த்தி முடிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக. இப்போ இந்த பகுதியை நான் படிக்கிறேன். பாகவதத்தில் இருந்து ஏழாவது காண்டம் அத்தியாயம் ஆறு. பிரகலாத மகாராஜன் கூறினார், போதுமான அறிவுள்ள ஒருவன் வாழ்வின் தோக்கத்திலிருந்தே, அதாவது இளமயதான குழந்தை பருவத்திலிருந்தே இந்த மனித உடலில் பகவானின் பக்தி தொழிலில் ஈடுபடுத்த வேண்டும். மற்ற எல்லா ஈடுபாடுகளையும் விட்டுவிட வேண்டும். கிடைத்த பெரியதான இந்த மனித உடல் மற்ற உடல்களைப் போலவே நிலையற்றது என்றாலும் அர்த்தம் உள்ளதாகும். ஏனெனில் மனித வாழ்வில் ஒருவனால் பக்தி தொண்டை செய்ய முடியும். மனப்பூர்வமாக செய்யப்படும் சிறிதளவு பக்தி தொண்டு கூட ஒருவருக்கு முழு பூர்ணத்துவத்தை அளிப்பதாகும். சில வித்தியாசமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, நம்ம எல்லாரும் வயசாக இருக்கோம், இப்போ சின்ன வயசுல இருக்கு, எல்லார் வீட்லேயும் பத்தியில் அழகாக சீரியஸ் ஆகுது, இப்போ சின்ன வயசில் இருக்குது வயசாகும். ஆனால் பரவாயில்ல, சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கிறார். தமிழில் பழமொழி இருக்கு, அஞ்சில் விளையாடுறது ஐம்பதுல விளையாடு, சின்ன வயசில் பழகாது பெரிய வயசில் முடியாது. அதனால் ரெண்டாவது நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கை வந்து சாஸ்வதம் கிடையாது. எல்லாரும் வயசான வரைக்கும் வாழ்வோம்னு சொல்லி யாரும் யாருக்கும் கேரண்டி தர முடியாது. நம்முடைய வாழ்நாள் என்றைக்கு முடியும்னு தெரியாது. அதனால் முடியறதுக்கு முன்னாடி பகவான் வழிபடுறதுன்னு சொல்கிறார். ரெண்டாவது ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம், மூணாவது ஸ்லோகம் பிரபா மகாராஜன் தொடர்ந்து புரியினார், அசப்பிரமலின் பிறந்த இத்தோழர்களே, உலக பொருட்களுடன் தொடர்புகளும் இந்த உடலால் உணரப்படும் இன்பத்தை ஒருவனது முந்திய கர்ம பலன்களுக்கு ஏற்ப எந்த உயிரிலும் அடைய முடியும். எவ்வாறு துன்பம் தானாக அடையப்படுகிறதோ அவ்வாறே இன்பமும் அடையப்படுகிறது. நீங்க வந்து கஷ்டப்பட்டு உலக வாழ்க்கையில் இன்பத்தை தேடி போகாதீங்கன்னு சொல்றாரு. உங்க கர்மவினைப்படி உங்களுக்கு தலையில என்ன தலையெழுத்து எழுதி இருக்கோ அதுபடி வந்து சேர கணக்கு வந்து சேரும். துன்பம் எப்படி வந்து சேர்ந்தோ உங்க கணக்குல, அதே மாதிரி உங்க கணக்குல ஒரு இன்பமும் வந்து சேரும். அதுக்காக வேண்டி நீங்க எக்ஸ்ட்ரா எஃபோர்ட், தனிப்பட்ட முயற்சி பண்ண வேண்ட தேவை. அதுக்காக வாழ்க்கை வரல வரவே பண்ணாது. உங்க எல்லா ஜீவனுக்கும் உண்டு, பண்ணியில இருந்து குடுபூச்சியில இருந்து தேவர் வரைக்கும் எல்லாருக்கும் அவங்க கர்மனைக்கேற்ப இன்பமும் துன்பமும். நம்ம தமிழ சொன்ன மாதிரி தலையெழுத்தபடி கர்மவனைனா முந்தனவனை பயன்படி வந்து செய்யணும். அதுக்காக யாரும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தனியா போட்டு வாழ்க்கையை வந்து வீணடிக்காதீங்கன்ற ஒரு மனித பிறகு. உலக வாழ்க்கையில் இருக்கும்போதே நல்லதை கெட்டதையும் பகுத்தறியும் சாமர்த்தியமுள்ள ஒருவன் உடல் நலிந்து விடாமல் மனம் உறுதியுடன் பலத்துடன் இருக்கும்போதே வாழ்வில் மிக உயர்ந்த இலக்கை அடைய பாடுபடுவன். உடம்பு பலமா இருக்கையிலேயே வாழ்க்கையோட லட்சியத்தாரு. ஜென்ம லாபம் அந்தே நாராயண ஸ்மிருதி பாரத சுரகம். ஜென்ம லாபம், ஜென்மம்னா இந்த பிறவி, இந்த பிறவோட லாபம். நம்ம பிசினஸ் லாபம்னு சொல்றோம்ல, எனக்கு இந்த பிசினஸ்ல லாபம் 50 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம். அதே மாதிரி இந்த ஜென்ம பிறவி எடுத்ததோட லாபம் அந்தே நாராயண ஸ்மிருதி. எதிர் காலத்துல பகவான் நாராயணன் நினைக்கிறது, ஸ்மிருதினா நினைக்கிறது, நாராயண ஸ்மிருதினா நாராயண அந்தனே எதிர்காலம். அதுதான் இந்த பருவியோட லாபம். நீங்க பிராக்டிஸ் பண்ணா இந்த எதிர்காலத்துல இந்த லாபம் கிடைக்கும். வேற எதுவும் மனித வாழ்க்கையோட லாபம் கிடையாது. ஏன்னா எதுவுமே கூட வராது. அதனாலதான் இதான் லாபம். இத்த லாபம் எதுவும் வராது. சேர்த்த சொத்து சொல்லணும் எதுவும் வராது. அது மட்டும் இல்லாம பிரலாதன் சொல்றாரு, சின்ன வயசுலயே பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றாரு. ஏன் சின்ன வயசுல பிராக்டிஸ் பண்றாருன்னா, நம்முடைய வயசுக்கு போகும்போது உடலும் மனமும் தளர்ந்து போகும். உடல்ல வாசனைகள்லாம் குப்பை தொட்டியா இருக்கும். அது மட்டும் இல்லாம பித்தம் கபமும் வந்து நெஞ்சையை அடைக்கும். கையும் காலம் நடுங்கும், பாய் குளரும். பகவானே அப்ப நான் எப்படி உன்னை வழிபடும், அதான் ஆழ்வார் சொல்லி வச்சேன். அப்பைக்கு இப்பவே சொல்லி வச்சேன். வயசான காலத்துல உடம்பு ஒத்துழைக்காது, ரொம்ப ஆட்டம் போடும் மனம். அதுலேயும் உலக வாழ்க்கையில முங்கி நிரம்பி போயிருந்ததுன்னா மனம் பூரம் அழுக்கா இருக்கையில பகவான் எப்படி நினைக்கணும். வீடெல்லாம் குப்பையா இருக்கல, விருந்தாளி எப்படி கூப்பிட முடியும். மனசுல குடி இருக்கிறவர் மனசுல எப்படி நம்ம கூப்பிட முடியும். வாழ்க்கை பூரா குப்பை கொட்டியிருக்கோம், அந்த குப்பையை எப்படி களையிறது. அதனாடி வயசை பார்த்தாங்க, பெட்டர் லேட் தான் நவர்னு சொல்லுவோம். லேட் ஆயிடுச்சு பரவாயில்ல, இப்பவே ஆரம்பிச்சிருந்தேன். இன்னும் தள்ளி போடாட்டீங்கன்றாங்க. ஏன்னா வயசை தள்ளி போட்டீங்கன்னா கஷ்டம். ஆழ்வார் சொன்ன மாதிரி அப்பைக்கிட்டே சொல்லியிருக்கணும், இல்லைன்னா வாழ்க்கை முழுவதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். மனம் வந்து சதா சஞ்சலத்தில் இருக்கும்போது பகவானை எப்படி நினைக்க முடியும். உடல் தள்ளாடும் போதும், நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போதும், அதே மாதிரி வாய் குளரும் போதும், பித்தம் கபம் அடைக்கும் போதும் பகவானை எப்படி நம்ம நாடி நினைக்க முடியும். நாடி பேர் நினைச்சிருந்தோம். அடுத்து ஒரு அழகான கால்குலேஷன் சொல்றாரு பிரகலாத மகாராஜா. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் எப்படி நம்ம வாழ்கிறோன்றதை சொல்றாரு. ஒவ்வொரு மனிதனுக்கும் அதிகபட்சம் 100 ஆண்டுகால ஆயுள் உள்ளது. எல்லாரும் ஆவரேஜா 100 வச்சுக்கிடுவோம். தன் குலங்களை அடக்க முடியாதவனுக்கு அது பாதி ஆயுள் வீணாக கழிந்து விடுகிறது. ஏனெனில் அவன் அறியாமையால் மூடப்பட்டு 12 மணி நேரம் தினசரி உறங்குகிறான். ஆகவே அத்த மனிதன் ஆயுள் 50 ஆண்டுகளே ஆகும். 100 வயசுனால பாதி நேரம் தூங்கி கடிச்ச மாதிரி அவனுடைய வயசுல 50 வருஷம் வீணா போச்சு. 50 வருஷம் தான் பாக்கின்றார். அதுலேயும் இன்னும் கணக்கு முடியல. எல்லோரும் குழப்பமடைந்த நிலை இந்த குழந்தை பருவமான பாலிய வயதில் 10 ஆண்டுகளை கழித்து விடுகின்றன. அதுபோலவே பிள்ளை பிரயாணத்தில் விளையாட்டில் மேலும் 10 ஆண்டுகள் கழிந்து விடுகிறது. இவ்விதமாக 20 ஆண்டுகள் வீணாக்கப்படுகின்றது. இதுபோலவே முதுமையின் ஏறாமை நிலையில் பௌதிய செயல்களை கூட செய்ய முடியாமல் மேலும் 20 ஆண்டுகளை இவர் வீணாக கழிக்கிறான். சின்ன கை குழந்தையா இருக்கல உலக வாழ்க்கை என்னன்னு தெரியாத 10 வருஷம் காலி. அடுத்து விளையாட்டு பிள்ளைய ஆடி பாடி விளையாண்டு போகையில 10 வருஷம் காலி. முதுமையில தன்னுடைய சொந்த கடமைகளையே முடிக்கிறதுக்கு அம்மா அப்பானு எந்திரிச்சு தாங்கி தடுக்கி உடம்ப மனசு தள்ளாடி முன்னெல்லாம் 20 வருஷம் காலியாயிடுச்சு. அண்ணாடி கணக்கு சொல்லிட்டு வர 50 வருஷம் தூங்கி போச்சு, 10 வருஷம் பச்சை குழந்தையா போச்சு, 10 வருஷம் விளையாண்டு கழிச்சுது, 20 வருஷம் முதுமையில கழிஞ்சுது. இன்னும் கணக்கு முடியல. மனதின் குழந்தை கட்டுப்படுத்த முடியாதவன் தன்னுடைய காமச்சைகள் அறியாமை ஆகியவற்றின் காரணத்தால் குடும்ப வாழ்வில் அதிக பற்று கொண்டவனாகிறான். இத்தகைய அறிவிழந்த ஒருவன் வாழ்வில் 8 ஆண்டுகள் வீணடிக்கப்படுகின்றன. ஏனெனில் அந்த காலகட்டத்தில் கூட அவனால் தன்னை பக்த தொழிலில் ஈடுபட்டுக் கொள்ள முடியாது. மிஞ்சி இருக்கிற காலம் குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கைன்னா சொல்ல வேண்டியது ஏகப்பட்ட பிரச்சனை, சதா பிரச்சனை, பதம் பதம் எத்தனை பதம், ஒவ்வொரு கணமும் வாழ்க்கையில வந்து பிரச்சனை. அதனால இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையை தீர்த்தா இன்னொரு பிரச்சனை வரும், தலைவலி போனால் திருகு வலி வரும். அதே மாதிரி பிரச்சனையை தீக்கிறதே விஷயம் காலம் தூரம் போகுது. அன்னாடி 100 ஆண்டு எப்படி போச்சுன்னு கணக்கு சொல்லிட்டு பௌதிய வாழ்வில் அதிக பற்றுக்கொண்டு தன் குழந்தைகளை அடக்க முடிய இருக்காமல் இருக்கும் எவனால் தன்னை உலக பந்தத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியும். அதிக பற்றுள்ள குடும்பஸ்தன் தன் குடும்பத்தில் உள்ள பாசக்கைத்தினால் மிகவும் உறுதியாக பிணைக்கப்படுகிறான். பந்தபாசம்னு சொல்லணும், பந்தம்னா கட்டு, பாசம்னா பிரியா. உலக பிரியத்தினாடி கயிறு போட்டு டைட்டா கட்டப்படுறாங்க. அடுத்தது செல்வம் மிகவும் அருமையானதாக இருப்பதால் அதை தேனை காட்டிலும் உண்மையானதாக ஒருவன் கருதுகிறான். எவரால் இல்லற வாழ்வில் எவரால் பொருள் சேர்க்கும் ஆசையை விட முடியும். திடர்களும் போர் வீரர்களும் வணிகர்களும் தங்கள் உயிரை கூட பணியம் வைத்து பொருள் சேர்க்க முயல்கின்றனர். யாருமே அடுத்த அந்த முயற்சியில் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லிட்டு வர யார் 5 வயசு பையன் மற்ற அசுர குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்கிறாரு. இந்த உலக வாழ்க்கை வந்து எப்படி வந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் வீணடிக்கிறோம், எது முக்கியமோ குடும்ப வாழ்வில் அறிய பற்றுடைய ஒருவன் குடும்பத்தை பராமரிப்பது விலைமதிப்பற்ற தன் வாழ்வை வீணடிப்பதை புரிந்து கொள்வதில்லை. பகவானை உணர்வதற்கு பொருத்தமான இந்த மனித வாழ்வு தனக்கு தெரியாமலே வீணாவதை அவன் அறிய தவறி விடுகிறான். ஆயினும் தன் கவனக்குறைவினால் ஒரு செப்புக்காசை கூட இழந்து விடாமல் இருப்பது மிகவும் சாதுரியமாக கவனமாக இருக்கிறான். இவ்வாறாக உலக வாழ்வில் பற்றுக்கொண்டுள்ள ஒருவன் எப்போதும் 3 விதமான துன்பங்களை அனுபவிக்கிறான். இருப்பினும் உலக வாழ்வின் முறையில் பற்றி மேம் வளர்ப்பது இந்த வாழ் வந்து தனக்கு தெரியாமலே வீணாகிறது அவனுக்கு புரியலை. சதா குடும்பத்தை பராமரிக்கவே இல்லை இது பண்ற நாடு. புரோபதாசுரம் வந்து புத்திசாலி வந்து வாழ்க்கையோட இறுதியில் எது கொண்டு போலேன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிறான். நாடி பக்தர்கள் வந்து பகவான் ஜன்மனே அந்தே ஞானமான் மா பிரபஞ்சே வாசுதேவம் சர்வமிது சா மகாத்மா சுதுர்லபான்னு பாகவதாஸ் சொல்றாரு. பகுணாம் ஜன்மனாம் அந்தே, பகுணாம்னா பலபல ஜன்மனாம்னா பரவி, பலபல ஜன்மங்களுக்கு அந்த முடிவில் ஞானவான் மாம் பிரபத்தே, ஞான பெரிய ஞானி புத்திசாலி சரணடையான். வாசுதேவம் சர்வமிது, பகவான் வாசுதேவ தான் சர்வம், சா மகாத்மா சுதுர்லபம், அந்த மாதிரி மகாத்மா வந்து பார்க்க கஷ்டம் தான். ஏன்னா உலக வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சு பார்த்தவனுக்கு எதுவுமே கொண்டு போகலேன்னு தெரியற மாதிரி இருக்கிற வாழ்க்கையை வந்து எப்படி சிம்பிளாக வாழ்ந்து வாழ்க்கையோட இறுதி போலான அந்தே நாராயணசுவாமி ஜென்மலாபம் அந்தே நாராயணசுவாமி அதை டார்கெட்டாக வச்சுட்டு அதுக்கு உடம்ப வந்து கருவியாக வச்சு பயன்படுத்தணும். அந்த காரணத்தினாடி இது உலக வாழ்க்கையில் வந்து அளவுக்கு அதிகமாக ஒருத்தர் ஈடுபடுறது வந்து பகவான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த பணம் சேர்க்கவும் சொத்து சேர்க்கவும் அழகாக ஏன்னா எதுவுமே கூட வராது. ஆதிசங்கர பஜகவஞ்சத்தில் பண்ற மாதிரி கோமன் கூட கூட வராது. ஒருத்தர் மானத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு மாதிரி கோமன் தேவன் அதுவும் கூட கூட வராது. நான் சொல்றது உடம்பும் கூட வராது. அப்போ ஏன் இந்த பாடுபடுறேன்னு கேட்குறாரு பஜகவஞ்சத்தில். அந்த மாதிரி புத்திசாலி எல்லாம் தெரிஞ்ச நாடி மிக எளிமையாக வாழ்க்கை அமைச்சு ஆன்மீகத்தில் பகவான் சேவையில் அறியப்படுறாங்க. அதுதான் பிரபாதம் சொல்வது சிவில் சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை வந்து எளிமையாக வாழணும், சிந்தனைகள் வந்து உயர்வாகும். அதை ஒரு பக்தர் வேடிக்கையாக சொன்னார். இப்போ காலத்தில் வந்து எல்லாருக்கும் சிம்பிளி லிவிங் ஹார்ட்லி திங்கிங்னா அவங்க வந்து சும்மா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறதே கிடையாது எதை பற்றியும். அந்த மாதிரி வாழ்க்கையை சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணன் வந்து இந்த மாதிரி கொடூரமா இரவும் பகலும் உழைச்சி பணம் சம்பாதிக்க வாழ்க்கையில முந்தி கிடக்கிறவங்க வந்து உக்ரகர்மான்னு சொல்றாரு. பௌத்தியில இந்த வார்த்தை யூஸ் பண்றாரு, உக்ரகர்மா. நம்ம சொல்றோம் இந்த அக்னிமேச்சர் திரவியில் வந்து உக்ரமான வெயில், உக்ரமான கொடூரம், உக்ரமான. அதே மாதிரி உக்ரகர்மா சதா இந்நேரமும் பணம் சேர்க்கிறது உலக வாழ்க்கையும் முந்தி கிடக்கிறது. அது வந்து தேவையில்லை, மனித வாழ்க்கையில விரயம் பண்றோம்னு சொல்றாரு. என் பெரிய நண்பர்களே, அசுரபுத்திரர்களே, இந்த ஜடவுலகில் கல்வி தேர்ச்சி பெற்றவர்களை போல் காணப்படுவர்கள் கூட இது என்னுடையதா அது பிறருக்குரியது என்று கருத்து சுபாவத்தை கொண்டுள்ளனர். இவ்விதமாக அவர்கள் கல்வியறிவற்ற நாய்ப்பணிகளைப் போல் குடும்ப வாழ்வினும் குறுகிய கண்ணோட்டத்துடன் தங்கள் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்து எப்போதும் ஈடுபட்டுள்ளனர். அறியாமையின் ஆட்கத்தினால் குழப்பமடைந்துள்ள அவர்கள் ஆன்மீக அறிவில் தர முடியாதவர்கள். எப்பவுமே யார் வந்து குறுகிய மனம் இருக்கோ அவங்களுக்கு வந்து பெரிய ஞானம் கிடைக்காது. ஏன்னா குறுகிய மனம் வந்து கிணத்து தவளை மாதிரி, பரந்த ஞானம் வந்து கடல் மாதிரி. ஆனால் கிணத்து தவளையாக இருக்கிறவங்க வந்து தன்னுடைய ரொம்ப நேரம் மைண்டடாக இருக்கிறவங்க முன்னாடி பக்தியிலையும் பெரிய ஞானமும் பெற முடியாது. எவ்வளோ நேரம் ஹரே கிருஷ்ணா. இன்னும் நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. நீங்கள் தயவுசெய்து ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்குது, தமிழ்லேயே இருக்குது. நீங்கள் யாராவது விருப்பப்படுறவங்க படித்து பாருங்கள். ரொம்ப அருமையான இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் டைம் எடுத்துன்னா படிக்கும். அதுபோக ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சக்தி வாழ்க்கை வந்து பகவான் சன்னிநாடி சுலபமாக கிடைக்கும். மனசுக்கோ உடலுக்கோ சஞ்சலமாகும் போது, தடைகள் வரும்போது நட்சத்திர வழிபடுங்கள். பகவான் சன்னிநாடி அவர் ஸ்பெஷலாக சாங்ஷன் பண்ணி நம்ம கடைபிடிக்க முடியும். இப்போ எல்லாரும்